நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். ஆஸ்திரேலியாவிலிருந்து வெளிநாடுகளில் சிகிச்சை பெற செல்கின்றவர்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வருகிறது. என்னென்ன சிகிச்சைகளுக்காக மக்கள் இங்கிருந்து வெளிநாடு செல்கின்றார்கள், அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்று விளக்குகிறார் பல ஆண்டுகளாக ஊடகத்துறையில் பணியாற்றும் இரா சத்யநாதன் அவர்கள். அவரோடு உரையாடுகிறார் ரைசல். வணக்கம் சத்யநாதன்.
வணக்கம் ரைசல்.
என்ன மெடிக்கல் டூரிசம் பத்தி பேச போறோம் இல்லையா?
ஆமா.
இப்ப மெடிக்கல் டூரிசத்தை வந்து தமிழ்ல என்ன சொல்லலாம், சிகிச்சைக்கான உல்லாச பயணம் அப்படின்னு சொல்லலாமா, அல்லது சிகிச்சை பெற வெளிநாடு செல்லுதல் அப்படின்னு சொல்லலாமா, எப்படி சொல்லலாம்?
நீங்கள் குறிப்பிட்டது போல வைத்திய சிகிச்சை பெற வெளிநாடு செல்லுதல் என்று சொல்வதுதான் பொருத்தம் என்று நினைக்கிறேன் ரைசல்.
மருத்துவ சிகிச்சை பெற வெளிநாடு செல்லுதல் வந்து கடந்த பல ஆண்டுகளாக பேசப்பட்டு வந்தாலும் கூட இப்ப அதிகமாக பேசப்படுது, அதுக்கு என்ன காரணம் சத்யநாதன்?
நீங்கள் குறிப்பிட்டது போல வைத்திய சிகிச்சை பெற வெளிநாடு செல்லுதல் என்பதை தான் மெடிக்கல் டூரிசம் என்று சொல்கிறார்கள். இதை இன்னும் சற்று விரிவாக பார்த்தால் இப்படியான சிகிச்சைகள் பெரும்பாலும் சர்ஜரிஸ் என்ற சத்திர சிகிச்சைகளாகவே இருக்கின்றன ரைசல். இங்கு ஆஸ்திரேலியாவில் வாழ்க்கை செலவு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனோடு வைத்திய சிகிச்சைகளுக்கான செலவுகளும் பன்மடங்கு அதிகரித்து வருகின்றன. இதன் காரணமாக பலர் வைத்திய சிகிச்சைகளை தள்ளி போட்டு வருவதோடு சிலர் தமது சூப்பர்அனுவேஷன் என்ற சேமிப்பு நிதியிலிருந்து அவசர சிகிச்சைகளுக்காக பணத்தை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ரைசல். ஹெல்த் ஃபண்ட் அல்லது ஹெல்த் இன்சூரன்ஸ் என்ற வைத்திய காப்புறுதி கட்டணங்களும் வெகுவாக அதிகரித்துவிட்டன. வைத்திய காப்புறுதி இருந்தால் மட்டும் குறைந்த செலவில் வைத்திய சத்திர சிகிச்சைகளை செய்து கொள்ளலாம் என்பதும் இல்லை. வைத்திய காப்புறுதி மூலமாக அநேகமாக வைத்தியசாலை கட்டணங்களை மட்டுமே செலுத்த முடிகிறது. வைத்தியர்களின் கட்டணம் கேப் பேமெண்ட் என்ற முறையில் மேலதிகமாக கட்ட வேண்டியிருக்கிறது. இது வைத்தியர்களின் நிபுணத்துவத்தை பொறுத்து வேறுபடுகிறது. இந்த சூழ்நிலையில் சில வெளிநாடுகளில் அத்தியாவசிய சிகிச்சைகளை மிக குறைந்த செலவில் செய்து கொள்ள முடியும் என்பதால் அந்த நாடுகளுக்கு சென்று அங்கு இந்த சிகிச்சைகளை செய்து கொள்வோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. குறிப்பாக உல்லாச பயணத்துக்காக அல்லது உறவினர் நண்பர்களை பார்ப்பதற்காக அந்த நாடுகளுக்கு செல்ல வேண்டி இருக்கும் போது பலர் சிகிச்சைகளை செய்து கொள்கிறார்கள். பிரத்யேகமாக சத்திர சிகிச்சைக்கென்றே வெளிநாடு செல்வோரின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. வருடாந்தம் 15,000 தொடக்கம் 25,000 ஆஸ்திரேலியர்கள் சிகிச்சைக்காக வெளிநாடு செல்வதாகவும், இவர்களுள் அதிகமானோர் காஸ்மெட்டிக் சர்ஜரி என்ற அழகுபடுத்திக் கொள்வதற்கான சிகிச்சை, பட் சிகிச்சை, கண் சிகிச்சை என்பவற்றுக்காக செல்வதாகவும், இருதய சத்திர சிகிச்சை, ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் என்ற மூட்டுக்கள் மாற்று சிகிச்சை, ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் என்ற கருத்தரித்தல் சிகிச்சை என்பவற்றுக்கு செல்வோரின் எண்ணிக்கையும் தற்போது அதிகரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பப்ளிக் சிஸ்டம் என்ற பொது வைத்தியசாலைகளில் வெயிட்டிங் டைம் ஃபார் எலெக்டிவ் ப்ரொசீஜர்ஸ் என்ற காத்திருப்பு காலம் அதிகமாக இருப்பதும் இதற்கு ஒரு காரணம் என்று சொல்லலாம். கேட்டராக்ட் சர்ஜரி கண் புரை சிகிச்சைக்காக பப்ளிக் ஹாஸ்பிட்டல் என்ற பொது வைத்தியசாலைகளில் 2 வருடங்கள் வரை கூட காத்திருக்க நேரிடுகிறது ரைசல்.
சத்யநாத், இப்ப நம்ம ஆட்களை பொறுத்த அளவுல இப்ப இலங்கை செல்லலாம், இந்தியா செல்லலாம், மலேசியா போகலாம், சிங்கப்பூர் போகலாம், தமிழ் மக்கள் சரி இருக்கட்டும், இதை தாண்டி பொதுவாக ஆஸ்திரேலியர்கள் எங்க போய் இந்த மாதிரியான சத்திரை சிகிச்சையோ அறுவை சிகிச்சை செய்ய போறாங்க?
பொதுவாக அயலில் உள்ள நாடுகளான தாய்லாந்து, தென்கொரியா, துருக்கி, மலேசியா, இந்தியா ஆகிய நாடுகளுக்கு தான் ஆஸ்திரேலியர்கள் பெரும்பாலும் வைத்திய சத்திர சிகிச்சைகளுக்காக செல்கிறார்கள் ரைசல். இந்த நாடுகளில் தரமான பல தனியார் வைத்தியசாலைகள் இருக்கின்றன. அங்கு சிகிச்சைகளுக்கான செலவுகள் மிக குறைவு. உதாரணமாக கேட்டராக்ட் சர்ஜரி என்ற கண்புற சிகிச்சைக்கு இங்கு ஒரு கண்ணுக்கான சிகிச்சை செலவு வைத்தியசாலை கட்டணம் உட்பட சராசரி சுமார் 7,000 ஆஸ்திரேலிய டாலர்கள். மெடிக்கல் இன்சூரன்ஸ் என்ற அல்லது ஹெல்த் ஃபண்ட் என்ற வைத்திய காப்புறுதி இருந்தால் சுமார் கேப் என்ற வகையில் கையில் இருந்து கொடுக்க வேண்டிய தொகை மட்டும் $3,000 இருக்கும். மெடிக்கேர் தரும் கொடுப்பனவு தவிர்த்து பார்த்தாலும் கையில் இருந்து $2,500 கட்ட வேண்டும். பிரைவேட் ஹெல்த் ஃபண்ட் இல்லாதவர்கள் கையில் $7,000 இருந்தால்தான் கேட்டராக்ட் சர்ஜரி செய்து கொள்ள முடியும். இதை இந்தியாவில் $1,000, ஸ்ரீலங்காவில் $600, தாய்லாந்தில் 1200 டாலர்களுக்கும் செய்து கொள்ள முடியும் என்று சொல்லப்படுகிறது. ஹிப் ரிப்ளேஸ்மெண்ட் என்ற இடுப்பெலும்பு மாற்று சிகிச்சைக்கு இங்கு 75,000 டாலர்கள் வரை தேவைப்படும் என்றும், இந்தியாவில் 9,000 டாலர்களுக்கும் தாய்லாந்தில் 14,000 டாலர்களுக்கும் இதை செய்து கொள்ளலாம் என்றும் சொல்லப்படுகிறது. இதை தவிரவும் காஸ்மெட்டிக் சர்ஜரி என்ற உடல் அழகுபடுத்தல் சிகிச்சைக்கான செலவுகளும் அந்த நாடுகளில் மிக குறைவு. ஏஆர் ரிப்ளான்ட் என்ற தலைமயிர் வளர்வதற்கான அல்லது மாற்று சிகிச்சை, தலைமயிர் மாற்று சிகிச்சை, பற்களை சீரமைத்துக் கொள்வதற்கான சிகிச்சை, கண்ணாடி அணிந்து கொள்வதை தவிர்ப்பதற்கான கண் சிகிச்சை, பிளாஸ்டிக் சர்ஜரி போன்ற சிகிச்சைகள் மிக குறைவான செலவில் தாய்லாந்து போன்ற நாடுகளில் செய்யப்படுகின்றன.
சத்யநாதன், இப்ப நீங்க நிறைய சிகிச்சைகளை வந்து குறிப்பிட்டீங்க, இருந்தாலும் இதை தவிர வேற ஏதாவது சிகிச்சைக்காக குறிப்பாக வெளிநாடு செல்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாமா?
நிறையவே செல்கிறார்கள் ரைசல். முதலாவதாக காஸ்மெட்டிக் சர்ஜரி என்று எடுத்துக்கொண்டால் அதில் பிரஸ்ட் ஆக்மெண்டேஷன், மார்பை மிகையாக காட்டுதல், ஃபேஸ் அப்லிஃப்ட், முகத்தை சிகிச்சை மூலம் அழகாக்குதல், லிபோசக்ஷன், கொழுப்பின் காரணமாக உடல் பருமன் அதிகமாக காட்டும் உடல் பகுதிகளை கரைத்தல் அல்லது களைதல் போன்ற சிகிச்சைகள், டென்டிஸ்ட்ரி என்று பார்க்கும்போது டென்டல் இம்ப்ளான்ஸ், பல் மாற்று சிகிச்சை, டென்சர்ஸ், செயற்கை பல் பொருத்துதல், கிரவுன்ஸ், பற்சிகர சிகிச்சை, கார்டியோலஜி என்ற பகுதியில் பார்க்கிற போது பைபாஸ் என்ற இருதய மாற்று வழி சிகிச்சை, வேல்வ் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, ஓர்த்தோபீடிக் சர்ஜரி என்ற வகையில் பார்க்கிற போது ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட், இடுப்பெலும்பு மாற்று, நீ ரீப்ளேஸ்மெண்ட், முழங்கால் எலும்பு மாற்று, ஜாயிண்ட் சர்ஜரி, மூட்டு மாற்று சிகிச்சைகள், பேரியாட்ரிக் சர்ஜரி என்று பார்க்கிற போது கேஸ்ட்ரிக் பைபாஸ் பேண்டிங், உடல் எடையை குறைப்பதற்கு உணவின் கொள்ளளவை குறைக்க குடல் பகுதியில் செய்யப்படும் சத்திர சிகிச்சை, ஃபர்டிலிட்டி என்ற துறையில் பார்க்கிற போது இன்வைட்ரோ ஃபர்டிலைசேஷன், வெளிச்சோதனை முறை மூலம் கருக்கட்டல் சிகிச்சை, ஆர்கன் செல் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்ட், ஸ்டெம் செல் தெரப்பி என்ற வகையில் பார்க்கிற போது உறுப்பு, கலம், இழையம், தண்டு உயிரணு மாற்று சிகிச்சைகள், ஆப்தமாலஜிக்கல் ப்ரொசீஜர் என்று பார்க்கிற போது லேசர் ஐ சர்ஜரி, லென்ஸ் இம்ப்ளான்ட், கண் லேசர் சிகிச்சை மற்றும் லென்ஸ் மாற்று சிகிச்சை என்று இவற்றை வகைப்படுத்தலாம் ரைசல்.
இப்ப சத்யநாதன், இப்ப வெளிநாடுகள்ல போய் செய்யும் போது பிரச்சனைகள் கட்டாயம் ஏற்படதான் செய்யல. வெளிநாட்டுல வந்து இந்த மாதிரியான சர்ஜரி, அறுவை சிகிச்சை, சத்திர சிகிச்சை எல்லாம் செய்யும் போது பிரச்சனைகள் வர்றது எதிர்பார்க்கக்கூடிய ஒண்ணுதான். எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஒருத்தர் எதிர்பார்க்கலாம்?
உதாரணமாக இங்கு ஆஸ்திரேலியாவில் செய்து கொள்ள 30,000 டாலர்கள் செலவாகும் என்ற ஒரு சிகிச்சையை 10,000 டாலர்களுக்கு துருக்கியில் அல்லது தாய்லாந்தில் செய்து கொள்ளலாம் என்பதால் பணத்தை சேமிக்கலாம் என்ற போதும் ரைசல், போக்குவரத்து செலவு, தங்குமிட செலவு, திட்டமிட்டபடி சிகிச்சை குறிப்பிட்ட திகதியில் நடக்காவிட்டால் ஏற்படக்கூடிய மேலதிக செலவுகள் என்பன பற்றி பலர் சிந்திக்க தவறிவிடுகிறார்கள். பயணத்தில் சிக்கல் ஏதும் ஏற்பட்டாலும் டிராவல் இன்சூரன்ஸ் என்ற காப்புறுதி இப்படியான பயணங்களுக்கு பொதுவாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதே வேளையில் சத்திர சிகிச்சையின் போது அல்லது அதன் பின்பு ஏற்படக்கூடிய சிக்கல்கள் தொடர்பாக பல சந்தர்ப்பங்களில் அங்குள்ள வைத்தியசாலைகள் பொறுப்பேற்றுக் கொள்வதில்லை. என்ன விதமான சிகிச்சை என்பதை பொறுத்தும், எந்த நாட்டில் அது செய்யப்படுகிறது என்பதை பொறுத்தும் ரிஸ்க் என்ற அபாயங்கள் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆஸ்திரேலிய வைத்திய சிகிச்சையின் தரம், பராமரிப்பின் அளவு, வைத்திய துறையில் உள்ள தொழில்நுட்பம் மற்றும் உபகரணங்கள் என்பவை தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் உள்ளதை விட மேம்பட்டது என்று ப்ரொஃபஸர் மார்க் ஃப்ரைடன்பர்க், இவர் ராயல் ஆஸ்திரேலியன் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸை சேர்ந்தவர், கூறுகிறார். இங்குள்ள அதே வசதிகளும் தொழில்நுட்பமும் அங்கும் இருக்கிறது என்று வைத்துக் கொண்டாலும் கூட சத்திர சிகிச்சையின் போது எதிர்பாராத சிக்கல்கள் பல ஏற்படலாம் என்றும், உதாரணமாக ஒரு மாரடைப்பு ஏற்பட்டாலும் உடனடியாக இருதய நிபுணர் கார்டியோலஜிஸ்ட் ஒருவரை அழைத்துக் கொள்வதற்கோ அல்லது இன்டர்வென்ஷன் டீம் என்ற ஒரு குழுவினரை அமர்த்திக் கொள்ளவோ வசதிகள் அங்கு இருக்கிறதா என்று ப்ரொஃபஸர் ஃப்ரைடன்பர்க் வினவுகிறார். அத்தோடு சத்திர சிகிச்சை ஒன்றின் காரணமாக ஏற்படும் சிக்கல்கள், பிரச்சனைகள் நாட்டுக்கு திரும்பிய பின்னரும் தொடரக்கூடும், அதற்கான சிகிச்சைகளுக்கு மீண்டும் இங்கு வந்து செலவழிக்க வேண்டி வரும், எந்த ஒரு சத்திர சிகிச்சையின் பின்னரும் ஏற்படக்கூடிய சிக்கல் டீப் வேனஸ் த்ரம்போசிஸ் ஆகும், இதை காலில் ஏற்படும் இரத்த உறைவு என்று சொல்வார்கள். இந்த குளட் என்ற கட்டி சுவாசப்பை வரை பயணிக்கக்கூடும் என்று பேராசிரியர் கூறுகிறார். சத்திர சிகிச்சையின் பின் நீண்ட தூர விமான பயணம் இதை மேலும் மோசமாக்கும் என்பதும் பேராசிரியரின் கருத்தாகும். வெளிநாட்டில் செய்யப்பட்ட சத்திர சிகிச்சையால் ஏற்படும் சிக்கல்களை இங்கு எல்லா வைத்தியசாலைகளிலும் சரி செய்து கொள்ள முடியாது. இதற்கு ஏற்படும் செலவுகளை ஆஸ்திரேலிய அரசு ஏற்றுக்கொள்ள மாட்டாது.
சரி, நீங்க என்ன சொன்னாலும் நான் போய் தான் ஆவேங்கிற மாதிரி சிகிச்சைக்காக வெளிநாடு போற ஒருத்தர் எது குறித்து கவனமாக இருக்க வேண்டும்?
ஒரு பட்டியலே கொடுக்கப்பட்டிருக்கிறது ரைசல். இதன்படி பார்க்கிற போது, முதலாவதாக சிகிச்சை நடக்கும் வைத்தியசாலை மற்றும் சிகிச்சை செய்யும் வைத்திய நிபுணர் அவரது தகுதி என்பன பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்ளுதல் அவசியம். இரண்டாவதாக, சிகிச்சையின் முன்னர் செய்ய இருக்கும் சிகிச்சை பற்றி அது அந்த சிகிச்சை நிவாரணத்தை தருமா, என்ன ப்ரொசீஜர், சிகிச்சையின் விவரம், சிகிச்சையில் ஏற்படக்கூடிய ரிஸ்க் அண்ட் பெனிஃபிட்ஸ், சிகிச்சையில் ஏற்படக்கூடிய ரிஸ்க் அண்ட் பெனிஃபிட்ஸ் அதாவது அபாயங்கள் நன்மைகள் என்பன பற்றி போதுமான கலந்துரையாடல் அவசியம். மூன்றாவதாக, வெளிநாட்டு சிகிச்சைக்கு போகும்போது உங்கள் உயிர் மற்றும் உங்கள் ஃபைனான்சஸ் என்ற பொருள் என்பவற்றின் எதிர்காலம் உங்கள் முடிவிலேயே இருக்கிறது என்பதால் போதுமான ரிசர்ச் ஆய்வு அவசியம். உத்தேசித்துள்ள வெளிநாட்டு சிகிச்சை பற்றி உங்கள் குடும்ப டாக்டரிடம் ஆலோசனை பெற்றுக் கொள்ளுங்கள். ஐந்தாவதாக, போவதற்கு 6 வாரங்களுக்கு முன் ஹெல்த் செக், மருத்துவ பரிசோதனை ஒன்று செய்து கொள்ளுங்கள் மற்றும் உங்களுடன் துணைக்கு ஒருவரை அழைத்து செல்லுங்கள். 6வதாக, சில பிரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் இப்போது வெளிநாட்டில் சிகிச்சைக்காக செல்பவர்களுக்கும் காப்புறுதி வழங்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்கள் பற்றிய விவரங்களை கண்டறியுங்கள். அடுத்ததாக, சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து போன்ற நாடுகளின் அரசுகள் மெடிக்கல் டூரிசம் தொடர்பாக அரசு சார்ந்த ஆதரவுகளையும் அனுசரணைகளையும் பாதுகாப்பையும் வழங்குகின்றன. அந்த இணையதளங்களை பார்வையிடுங்கள். கடைசியாக, வெளிநாட்டு சிகிச்சை காரணமாக சட்ட சிக்கல்களில் சிக்கிக்கொண்டு பெருந்தொகையான நிதியை செலவழிக்க வேண்டிய சந்தர்ப்பங்களும் அந்தந்த நாடுகளின் சட்டங்களுக்கு அமைய பணத்தை கட்டாவிட்டால் சிறை செல்ல வேண்டிய சூழ்நிலைகளும் கூட உருவாகலாம் என்பதை மனதில் இருத்திக் கொள்ளுங்கள் என்று பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. ரைசல்,
மிக்க நன்றி. சத்யநாதன், மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.
நன்றி ரைசல்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.